சிவானந்த லஹரியில் அடுத்த ஸ்லோகம் 30வது ஸ்லோகம். வஸ்திரோத்தூதவிதௌ சஹஸ்ரகரதா புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா கந்தே கந்தவஹாத்மதா அன்னபச்சனே பஹிர்முகாத்யக்ஷதா பாத்ரே காஞ்சனகர்பதாஸ்தி மயிசேத் பாலேந்துச்சூடாமணே சுஷூஷாம் கரவாணி தே பசுபதே சுவாமின் த்ரிலோகி குரு. போன ஸ்லோகத்தில் சம்போ லோககுரு மதிய மனசா சௌக்கியோபதேசம் குருன்னு சொன்னார். அங்கே லோககுருங்கிறார், இங்கே த்ரிலோகி குரு, மூலத்துக்குமே நீதான் குரு. பாலேந்து சூடாமணி, இளம்பிறை சந்திரனை நெற்றியில் மௌளியில் அணிந்து கொண்டிருப்பவரே, பசுபதே எல்லா உயிர்களுக்கும் தலைவரே, சுவாமின் என்னுடைய தலைவரே, உங்களுக்கு பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ தான் சிவராத்திரி ஆச்சு. சிவராத்திரியும் போது மற்ற நாளோட கொஞ்சம் விமர்சையாக நம்ம ஆற்றில் ஒரு பூஜை பண்ணி சந்தோஷப்பட்டுப்போம். ஆனால் பகவானுக்கு உண்மையான பூஜை எது அப்படின்னு அதை பண்ண முடியுமா நம்மால் அப்படின்னு ஆச்சாரியர்கள் வியக்கிறார். வஸ்திரோ தூதவிதோ, உனக்கு வஸ்திரம் உடுத்தி உபச்சாரம் பண்ணோன்னா சஹஸ்ரகரதா, சூரியனை போல் 1000 கைகள் வேணும் அப்படின்னா. ஏன்னா பகவான் அவ்வளோ பெரிய வஸ்து, சிவமயம் இல்லையா, எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருள். அவருக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துனோன்னா எவ்வளோ கைகள் வேணும். புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா, உனக்கு புஷ்பார்ச்சனை பண்ணணும்னா விஷ்ணுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற. அது என்னென்னா, விஷ்ணு பகவான் ஒரு தடவை 1000 தாமரைகளை எடுத்து வச்சுட்டு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். பரமேஸ்வரன் அவருடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக ஒரு தாமரையை மறைச்சுடுறார். 999 நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணோடனே பார்த்தா ஒரு தாமரை குறையுது. உடனே விஷ்ணு பகவான் நினச்சாராம், நம்மளை புண்டரீகாட்சன்னு சொல்கிறா, அதனால் இந்த கண்ணையே அர்ப்பிப்போன்னு, கண்ணையே ஒரு தாமரைன்னு சொல்கிறா, இதே ஒரு பகவானுடைய பாதத்தை அர்ப்பிக்கணும்னு எடுக்க போயிட்டாராம். அப்போ பரமேஸ்வரன் தர்ஷனம் கொடுத்து அவருக்கு சுதர்சன சக்கரம் கொடுத்தா அப்படின்னு புராண கதை. அந்த மாதிரி உனக்கு அர்ச்சனை பண்ணனா விஷ்ணுவாக இருந்தால் தான் முடியும். கந்தே கந்தவஹாத்மதா, உனக்கு சந்தனம் பூசணும்னா கந்தவஹாத்மஹானா வாயு பகவான். ஸோ வாயு பகவானாக இருந்தால் தான் உனக்கு உள்ளபடி எல்லா வாசனைகளையும் கொண்டு வந்து சமர்ப்பித்து உனக்கு சந்தனம் பூசினதாக ஆகும். அன்ன பச்சனே, உனக்கு அன்னம் பண்ணி சாதம் பண்ணி மகா நைவேத்தியம் பண்ணணும்னா பர்ஹிர்முகாத்யக்ஷதா. பர்ஹிர்முகானா அக்னி பகவான், அக்னி பகவான் அன்னத்தை சமைக்கிறார். மற்ற தேவர்கள், அக்னி பகவான் முதலிய தேவர்களாக இருந்தால், ஸோ எல்லா தேவர்களும் சேர்ந்து பண்ணால் தான் உனக்கு பொருத்தமான நைவேத்தியம் பண்ணி படைக்க முடியும். பாத்திரே, உனக்கு பூஜை பண்ணுறதுக்கு பாத்திரங்கள், காஞ்சன கர்ப்பதா சிருஷ்டிகர்த்தாவான ஹிரண்ய கர்ப்பராக இருந்தால் தான் உனக்கு பூஜை பண்ணுறதுக்கு வேண்டிய பாத்திரங்களெல்லாம் சிருஷ்டி பண்ண முடியும். அதெல்லாம் மை அஸ்தி சேத், என்கிட்ட இதெல்லாம் இருந்தால் தே சுஷ்ரூஷாம் கரவாணி, உனக்கு பூஜை பண்ண முடியும், என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. அது பகவானுடைய பூஜை நமக்காக, நம்ம கிரகத்தில் ஒரு லிங்காகாரமாகவோ ஒரு மூர்த்தியாகவோ வந்து நம்முடைய பூஜையை ஏற்றுக்கிறார். ஆனால் நான் ஏதோ விமர்சையாக பூஜை பண்ணிட்டேன்னு நினைக்கிறதுக்கு இல்லை. பகவான் அவ்வளோ பெரிய வஸ்து, நமக்காக இவ்வளோ எளிமையான உருவம் எடுத்துண்டு இந்த பூஜை ஏற்றுண்டு, இது மூலமாக அந்த எங்கும் நிரம்பி இருக்கிற விபு, அவர் தான் திலோக்கி குரு அப்படிங்கிற ஞானத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த சிவராத்திரி புண்ணிய காலம் வந்தபோது சிவபக்தர்கள் அப்படின்னு நினச்சா மகாபிரிவா பண்ண மாதிரி சிவ பூஜை யார் பண்ணாலும் தெரில. எத்தனை வருஷங்கள் சந்திரமௌலீஸ்வர பூஜை, அதுவும் பிரதோஷ பூஜையும் சிவராத்திரி பூஜையெல்லாம் பிரிவா அவ்வளவு பண்ணியிருக்கா, அவ்வளோ ஆசையாசையாக பண்ணியிருக்கா. சிவபக்தர்கள் நினைக்கும் போது சேஷாத்ரி சுவாமிகள் அருணா திருவண்ணாமலையே போய் திருவண்ணாமலையோடே இருந்தார். ரமண பகவான் திருவண்ணாமலையிலேயே அருணாச்சலேஸ்வரர் பாதாளலிங்கத்தில் போய் சரணாதி பண்ணி அந்த மலையிலேயே வசித்து மலையோடே ஐக்கியமானவர். அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் ஒரு சிவராத்திரிக்கு சின்ன வயசில் பரமேஸ்வரனாக வேஷம் போட்டு நடிக்கும்போது சமாதி வந்துடுறது அவருக்கு, சமாதி கூடுறது. அப்படி சிவபக்தர் அப்படின்னு இந்த பெரிவாள்லாம் நினச்சேன். அப்போது இவா எல்லாரும் இந்த பகவானையும் வழிபட்டு அதனால் ஞானம் அடைய வேண்டும், அதுதான் வாழ்க்கையுடைய பயன் அப்படின்னு தங்களுடைய சிஷ்யர்களுக்கு உணர்த்தின சம்பவங்கள் ஞாபகம் வந்தது. இந்த முந்தின ஸ்லோகத்தில் சம்போ லோககுரோ மதிய மனசா சௌக்கியோபதேசம் குருன்னு கேட்குறார் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பூர்வ புண்ணியத்தினால இந்த மாதிரி மகான்களை போய் நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு அந்த மகான்கள் ஒரு வார்த்தை சொல்கிறா. அந்த சௌக்கியோபதேசம் என்ன பண்ணுறதுன்னா, அவா உலகாதாயமாக பண்ணிட்டு இருந்த காரியங்களை விடுத்து பகவானுடைய வழிபாடே பண்ணி அந்த ஞானத்தை, எப்படி இந்த ஸ்லோகத்தில் உனக்கு எப்படி பூஜை பண்ண முடியும், நீ சர்வவியாபி சர்வஜன் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறா இல்லையா, அந்த உணர்வு அனுபவம் அடையிறதுக்கு எந்த வழியில் போகணுமோ, அவள் பண்ணிட்டு இருந்த தொழிலை விட்டு ஒரு வித்தை ஒரு தொழில் அதெல்லாம் நம்பாமல் அதெல்லாம் கைவிட்டு பகவானுடைய பஜனத்தை பண்ணி பகவானை அடையிறதுக்கு அந்த உபதேசம் ஒரு வழி வகுக்கிறது. அது ஸ்ரீசாந்த சுவாமிகள் எடுத்தனா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், அவர் மைசூர் மகாராஜாவுக்கு சமயக்காரராக இருக்கார். அவரை உனக்கு திருப்புகழ் மந்திரம் வள்ளிமலைக்கு போன்னு சொல்லி வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகளாக ஆக்கினது சேஷாத்ரி சுவாமிகள், அவருடைய அந்த ஒரு வாக்கு. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்திருந்தா அவருடைய கதையில் நாக மகாஷைன்னு ஒரு மகான் வருவர், ரொம்ப உயர்ந்த ஸ்தித்தியில் இருந்தார். அந்த நாக் மகாஷை ஹோமியோபதி டாக்டராக இருக்கார், ரொம்ப நேர்மையான டாக்டராக இருக்கார். ஒரு பணக்காரருக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்தபோது அவள் நிறைய பணம் வெள்ளி கூஜாலாம் கொடுத்தோன்னே இவர் அதெல்லாம் இல்லை, என்னோடய 20 ரூபா ஃபீஸ் மட்டும் கொடுங்கோன்னு வாங்கிக்கிறார். அப்படி அந்த வைத்திய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவரையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி சொட்டு சொட்டாக மருந்து விழுதே எண்ணின்னு இருந்தால் எப்போ நீ பகவானை தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் அந்த மருந்துகளெல்லாம் கங்கையில் தூக்கி போட்டுட்டு முழு நேரம் பகவானுடைய பஜனத்தையே பண்ணிட்டுருக்கார். அதே மாதிரி ரமண பகவானுடைய கதையில் ரமணனுடைய நேரடியாக அவரோட பழகி அனுகிரகம் பெற்ற சிஷ்யர்கள் ஒரு 75 பேருடைய சரித்திரத்தை ரமண பெரிய புராணம் அப்படின்னு கணேசன்கிறவர் எழுதியிருக்கார். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது படிக்கிறதுக்கு. அந்த புஸ்தகத்தில் வெங்கடேச சாஸ்திரின்னு ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கார். அந்த வெங்கடேச சாஸ்திரி ரமணருக்கு ஒரு தூரத்து வரவு, அவர் சின்ன வயசில் அம்மா காலமாகி அந்த சித்தி ரொம்ப குடும்பப்படுத்துகிறார். அதனால் அவள் அப்பா அவரை கொண்டு போய் திருவனந்தபுரத்தில் ஆயுர்வேத காலேஜில் சேர்த்துடுவார். அந்த ஆயுர்வேத காலேஜில் அவர் அந்த பிரின்சிபல் இவர் ரொம்ப புத்திமானாக இருக்காருன்னு தெரிஞ்சிருந்து அந்த ஆயுர்வேதத்துக்கு கூட இவருக்கு ஜோசியமும் சொல்லித்தந்து, ஜோசியத்தில் முக்கியமாக பிரஸ்னம் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டான்னா அந்த வந்தவா எந்த திக்கிலேருந்து வந்தா, அவள் பேரோட முதல் எழுத்து என்ன, அவளுடைய கேள்வி கேட்ட நேரத்துடைய ஜாதகம் என்ன, இப்படி சில பேராமீட்டர்ஸை வச்சுட்டு சரியான பதில் சொல்லிடுவாள். ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு ஒரு அப்படின்னா அவள் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு பதில் சொல்லுவாள். அந்த மாதிரி பிரஸ்னம்னு ஒன்று, அந்த பிரஸ்னத்தில் இந்த வெங்கடேச சாஸ்திரி ரொம்ப திறமையோடு விளங்கி நல்லா சம்பாதிச்சுருக்கார். அப்போ ரமண பகவான்கிட்ட ஒரு வாட்டி வரார். ரமண பகவான்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வித்தைகளுக்குள்ளேயே இந்த ஜோசியம் இந்த பிரஸ்னம் இந்த அளவுக்கு துல்லியமானதும் உயர்ந்ததுமான வித்தை ஏதா உண்டா அப்படின்னு தன்னுடைய அந்த வித்தையோட பெருமையை அவர் சொல்கிறார். அப்போ ரமண பகவான் ஒரே வார்த்தையில் போய் சொல்கிறார், எல்லா வித்தைகளை காட்டிலும் மேலானது ஆத்ம வித்தை தான் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆத்ம வித்தைதான் சொன்னது இவருக்கு ஒரு பொறி தட்டி, இவர் அப்படின்னா நான் அதை விட்டுடுறேன் உங்கள்கிட்டே இருக்கேன், எனக்கு நீங்கள் வழி காமிக்கணும் அப்படின்ன போது அங்கே ரமணனுடைய அம்மா அழகம்மா இருக்கா, அவள் சொல்கிறா உனக்கு பொண்ணு பார்த்து வச்சுருக்காளப்பா நீ எப்படி எல்லாத்தையும் விட்டு வருவேன் அப்படின்னு ரமணனும் சிரிக்கிறார். நீ போயிட்டு வாங்குற. ஸோ போய் அவர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் சம்பாதிச்சுட்டு சௌக்கியமாக இருக்கார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பிள்ளை 15 வயசு தான் இருப்பான்னு இவருக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரியுது. அப்போ அவருக்கு திரும்பவும் வைராக்கியமாக மனசு போய், அவர் தன்னுடைய மனைவி விசாலாட்சின்னு அந்த மாமி பேர், அவளை சாலா மாமிங்கிறா, அவள்கிட்ட நான் உனக்கு பணம் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், நீ இந்த குழந்தையோட இரு, நான் ரமண பகவான்கிட்ட போகிறேன் அப்படின்னும் போது, அந்த மாமி பூர்வகாலத்து மைத்ரே இல்லாத மாதிரி, நீங்கள் இந்த பணத்தை காட்டிலும் உயர்ந்த ஒன்று கிடைக்கும் ரமணருடைய சன்னிதியிலன்னு போகிறேன், நான் வரேன் நீ அஷ்வின் போகன்றா. இல்லை இல்லை, நான் அங்கே போய் ஜோசியம்லாம் சொல்லி பணம் சம்பாதிக்க போகிறதில்ல, பிச்சை எடுத்து வைக்க போகிறேன், வாழ போகிறேன். என்னென்ன நீங்கள் எந்த பிச்சை எடுத்து என்ன கொண்டு வரோ அதை நான் சாப்பிட்றேன், உங்களோட இருக்கணும், தயவு பண்ணுங்கன்னு சரிவான் கூட்டின்னு போகிறார். அவள் ரெண்டு பேரும் போகிறா. அங்கே ரமண பகவான் அப்போ ரமண ஆசிரமமாக ஆயிடுறது. அந்த ரமணாசிரமத்தில் ரமணருடைய தம்பி மேனேஜர் மாதிரி சர்வாதிகாரின்னு அவர் பார்த்துட்டுருக்கார். அவர் இந்த ஆசிரமத்தில் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுற வாளுக்கு தான் இங்கே சாப்பாடு, இங்கே தங்கலான்னு சொல்லி இந்த சாஸ்திரிகள்கிட்ட, நீங்கள் இங்கே பூஜை பண்ணுங்கோ, அப்போ நீங்கள் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்ன போது ரமணர்கிட்ட கேட்குறார், ரமணர் நீ வந்த காரியத்தை பாரு அப்படிங்கிறார். உடனே அவர் வந்து வெங்கடேஷ் சாஸ்திரி அடியண்ணாமலையில் ஒரு மண்டபத்தில் தங்கிட்டு பிச்சை எடுத்துட்டு தினம் ரமணரை தரிசனம் பண்ணிட்டு ஞான மார்க்கத்தில் விசாரம் பண்ணிட்டு இருக்கார். ரமணர் அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள், சாஸ்திர விஷயங்கள்லாம் அவர் நல்லா படித்தவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட சந்தேகங்கள்லாம் ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறார். அந்த மாதிரி இவா பேசுகிறதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் காவிய கண்ட கணபதி முனி அந்த மாதிரி பிரிவாள்லாம் வச்சுட்டு ரமணர் டிஸ்கஸ் பண்ணதை நீ இதெல்லாம் சாலாக்கு சொல்லுவேன்னு கேட்குறான். அப்போது அவளை அவள் கிராமத்து பொண்ணு அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னா, இல்லை இல்லை அவளுக்கு சொல்லு, நீ தமிழில் சொல்லுங்கிறார் ரமண பகவான். அந்த மாதிரி எப்போ ஒரு ஜீவன் ஞான நாட்டத்தோட பணத்தை நினைக்காம உன் கூட வந்திருக்காளோ, அப்போ அவளுக்கும் நீ உன் லெவலுக்கு அவளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார் ரமணர். அந்த மாதிரி அவர் அந்த அந்த மாமிக்கும் அவர் சொல்லி கொடுக்குறார். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது இதில் அந்த பையனுடைய ஆயுசு கம்மி தான் அப்படின்னு ரமணர்கிட்ட சொன்னபோது, ரமணர் எத்தனையோ சிருஷ்டி ஒரு பலாமரத்தில் ஒரு நல்ல பலாப்பழம் பெருசாக ஆகி பழுக்கணும்னா எத்தனையோ கீழே விழுந்துடுறது, வெம்பி போகிறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இவருக்கு வந்து உன் பிள்ளையை காப்பாத்துறேன்ற மாதிரி இவருக்கு மெசேஜ் வரல. அதனால் இவர் அதனால்தான் இவர் ரமணர்கிட்ட வந்துடுறார். அந்த அவ மனைவியும் அந்த பிள்ளை காலமான போது ரொம்ப ஒன்றும் அதை சிரமப்படலை, அப்படி அவள் ரொம்ப ஞான வைராகியத்தோடு இருக்கா. இந்த கணேசன் அண்ணா இந்த புஸ்தகம் எழுதினவர் ரெண்டு இன்சிடென்ட் சொல்கிறார். பின்னால் இந்த சாஸ்திரி மாமாங்கிறாவா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கிட்ட ரெண்டு விஷயம் சொல்லி அவருடைய ஞானத்தை சொல்கிறார். ஒன்று, ஒரு தடவை இந்த கணேசன் அண்ணாக்கு ஒரு சித்து வேலையெல்லாம் பண்ணுற ஒரு சுவாமியார்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வருது, அவரை போய் பார்க்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னபோது இந்த சாஸ்திரி மாமா சொன்னாராம், ஒரு கையில் கொஞ்சம் திராட்சை எடுத்து இவர்கிட்ட நீ கண்ண முடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கையில் திராட்சையை கொடுத்து இதில் எவ்வளோ கையை முடின்னு எத்தனை திராட்சை இருக்குதுன்னு சொல்லுங்கிற, எனக்கு எப்படி தெரியும் கை முடின்னு இருக்கேன்னு, இல்லை உன் மனசில் வர நம்பரை சொல்லுங்கிறார். 13 எண்ணிப்பார், 13 இருக்குங்கிறார், கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த சாஸ்திரி மாமா சொல்கிறார், நான் அதை பார்த்து எண்ணிட்டேன் 13 உங்ககிட்ட கொடுத்தேன், என் மனசோட பலத்தினால உன் மனசை பற்றி அந்த 13 நம்பரை உன் தலைக்குள்ளே நான் உன் மனசுக்குள்ளே நான் கொடுத்தேன், அதனால் நீ அதை சரியாக சொன்னேன். அந்த மாதிரி ஒரு பலம் கூடின ஒரு மனசு, பலம் குறைச்சலாக இருக்கிற மனசை கைப்பற்றுறது தான் இந்த சித்து விளையாட்டுங்கலாம். அதனால் அதில் போகாதே, அவள்கிட்டலாம் போகாதே, ரமண பகவானுக்கு மேலே குருவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொன்று இன்சிடெண்ட் வந்து அந்த கடைசி காலத்தில் அந்த சாஸ்திரி மாமாவுக்கு கால் சிரமம் இருக்குது. அப்போ கணேசன் அண்ணா உங்கள் கால் இப்படி கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னும் போது, ஏன் காலை பார்க்குற, முக்காலை பாரு, நான் ரமண தியானத்தில் ஆனந்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு சாதுவுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு காரணம் ரமணனுடைய அந்த ஒரு வார்த்தை, எல்லா வித்தைகளை காட்டிலும் ஆத்ம வித்தை தானே சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி சுவாமிகளும் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் நம்ம ராமாயண பாகவதம் சுவாமிகள் ராமாயண பாகவதம் சொல்கிறதை கேட்டு நாகப்பட்டினம் ஆலங்குடி அந்த மாதிரி அங்கே கேட்குற பிரிவாள்லாம் இது சாதாரண போஸ்ட் ஆஃபீஸ் கிளர்க் சொல்கிற கதை இல்லைப்பா, நாங்கள் ஆலங்குடி பிரிவாள்கிட்ட கேட்ட மாதிரி இருக்குது, இது வந்து நீ ரொம்ப தனிப்பிறவி அப்படின்னு சொல்கிறாள். அது அவர் சுவாமிகளுடைய மனசில் ஒர்க் ஆகிட்டே இருந்தது. பல விதமான சிரமங்கள் வந்து, பண கஷ்டம், கடன்கள்லாம் ஜாஸ்தியான போது மகாபிரிவாள்கிட்ட போய், சுவாமிகள் எங்கள் அப்பா தாத்தாலாம் ராமாயணம் படிச்சுட்டு இருந்தா, நான் இந்த மாதிரி உத்தியோகத்துக்கு வந்துட்டேன், இதனால் சிரமங்களோன்னு எனக்கு தோன்றுது, ராமாயண பாகவே படிச்சுட்டு இருக்கணும், முழு நேரம் பகவானுடைய பஜனத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னபோது பிரிவா ரெண்டு கையும் தூக்கி, ஆஹா ரொம்ப சந்தோஷம், பிரிவா பண்ணதே பண்ணு, பிரிவா பண்ணதே பண்ணு, பூர்ண ஆசீர்வாதம் அப்படின்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அதனால சுவாமியோட வாழ்க்கையே மாறிடுத்து. அந்த கோவிந்ததாம சுவாமியோடைய அனுகிரகத்தினால இன்றைக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் ராமாயண பாகவதம் படிக்கிறா. அப்படி அந்த சம்போ லோககுரோ மதிய மனசா சௌக்கியோபதேசம் குரு அப்படிங்கிற வார்த்தை, மகான்களுடைய வாக்கு அந்த சௌக்கியோபதேசமாக இருந்து பந்தங்கள்லேருந்து விடுவிக்கிறது அப்படின்னு இந்த சிவராத்திரி அதில் பண்ணுற பூஜை, அது வந்து நம்ம ஆசைக்கு பண்ணுற பூஜை, பகவான் அதை ஏற்றுக்கிறார். ஆனால் அதோட நிஜமான முடிவு என்னமாக இருக்கணும், அந்த ஞானம், அந்த ஞானத்துக்கு மகான்கள் எப்படி ஒரு உபதேசம் பண்ணி பக்குவ ஆத்மாக்களை அந்த வழியில் தள்ளி விடுறா அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வந்தது. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.